கடந்த மாதம் 12 யாராலும் மறக்க முடியாத நாள். ஏனென்றால் அன்றுதான் ஆழிப்பேரலை சுனாமி ஜப்பானில் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டது. இந்த துயரச் சம்பவம் எனக்கு நினைவுபடுத்தியது 2004 டிசம்பர் 26 நாளைத்தான். ஏனென்றால் அன்றும் சுனாமி பேரலை பல ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை நம்முடைய தமிழகத்திலே பலிகொண்டது. ஒரு பாவமும் அறியாத குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியோர்கள் என எவ்வித பேதமும் இல்லாமல் வாரி சுருட்டி கொண்டு போனது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளச்சல், கடியப்பட்டினம் தொடங்கி நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி என ஒட்டுமொத்த தமிழகத்தையே கதிகலங்க வைத்தது. இதை கேட்ட அனைவருமே, வேளாங்கண்ணியிலுமா இப்படி, மாதாவே நீயும் இப்படி பண்ணிட்டேயா, உனக்கு கண்ணே இல்லையா என பல கேள்விகளை எழுப்பினர். பலவிதமான பதில்கள், விளக்கங்கள் தர முயன்றோம். அவைகளில் ஒன்று, இந்த மாபெரும் அழிவிற்கு நாம் தாம் காரணம். மக்கவே மக்காது என்று தெரிந்தும் பிளாஸ்டிக், கண்ணாடி போன்ற தேவையில்லாத கழிவுப் பொருட்களை பூமித்தாயின் வயிற்றுக்குள்ளே புதைத்தோம். பல ஆண்டுகளாக ஜீரணிக்க முயற்சி செய்து முடியாத பூமித்தாய் அதற்கு மேலும் அவளால் அடக்க முடியாததால் வெடித்து சிதறினாள். அதுதான் கடலுக்குள் ஏற்பட்ட பூகம்பம், அதன் விளைவுதான் இந்த சுனாமி. எனவே சுனாமி என்பது நமக்கு நாமே எழுதி கொண்ட தீர்ப்பு. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியை முறைகேடாக பயன்படுத்தியதால் வந்த விளைவுதான் இந்த சுனாமி என்பதுதான் நாம் தந்த பதில்களில் ஒன்று. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திக்கின்ற திருப்பாடல் 24. இதன் முதல்வரியே இந்த பூமி மனிதர்களாகிய நமக்கு சொந்தமில்லை என தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது.
மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையன. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம்.
படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ராகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ராகமே.
அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நாம் அனைவரும் இந்த பூமியிலே வாடகைக்கு குடியேறியிருப்பவர்கள். ஒரு வாடகைக்காரர் அவள் குடியிருக்கும் வீட்டில் எதையும் கட்டவோ இடிக்கவோ மாற்றி அமைக்கவோ முடியுமா? கண்டிப்பாக முடியாதல்லவா? அதே போலத்தான் நாமும் இந்த உலகத்தில் எதையும் கட்டவும் இடிக்கவும் மாற்றி அமைக்கவும் முடியாது. ஒரு வாடகைக்காரருக்கு என்ன உரிமை இருக்கும்? அந்த குறைந்தபட்ச உரிமை மட்டுமே நமக்கும் உண்டு. உண்மையில் இந்த உலகத்தை நமது இஷ்டத்திற்கு மாற்றி அமைக்க நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆனாலும் கடவுள் நம்மேல் கொண்ட அன்பினால் கட்டவும் இடிக்கவும் மாற்றி அமைக்கவும் உரிமை தந்திருக்கிறார் என்பதைத்தான் தொடக்க நூல் 1:23 இப்படி சொல்லுகிறது.
எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்.
அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒரு படைப்பாளி. அவர் படைத்த படைப்பினை மாற்றி அமைப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கின்ற மனிதன் ஒரு உடன்படைப்பாளி. படைப்பாளியான இறைவன் இந்த மண்ணுலகை படைத்தார் என்றால் உடன்படைப்பாளியான மனிதன் இம்மண்ணுலகை காக்க வேண்டிய கடமையை பெறுகிறான். ஆக்குவது மட்டுமல்ல, காப்பதும் படைப்பாளியின் கடமையல்லவா? அந்த காக்கும் கடமை உடன்படைப்பாளியாகிய மனிதனைச் சேர்கிறது. தொடக்க நூல் முதல் சுற்றுடர் சொல்லுகிறது,
தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது.
ஆக கடவுள் முதன் முதலாக படைத்தது மண்ணுலகு, கடவுளின் இறுதி படைப்பு மனிதன். மொத்தத்தில் மண்ணுலகு, மனிதன் இரண்டுமே இறைவனின் படைப்புகள். இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தார், தனது பிரதிநிதியாக படைத்தார். படைப்பின் சிகரமான மனிதன் மண்ணுலகை காக்க கடமைப்பட்டிருக்கிறார்.
ஓரணு உசுறு கூட அழிஞ்சாலே மண்ணில் வாழும் மனுஷங்க நாம பொறுப்பு. கண் தெரியா ஓரணு உசுறு கூட அழிஞ்சாலே மண்ணில் வாழும் மனுஷங்க நாம பொறுப்பு. நம்மள தாங்கும் பூமி தாயே, நாம தானே காக்கணும். நல்ல வாழ்க்கை வேணும்னா சாமி போல மதிக்கணும். ஆமா, கண் தெரியா ஓரணு உசுறு கூட அழிஞ்சாலே மண்ணில் வாழும் மனுஷங்க நாம பொறுப்பு.
அன்பார்ந்தவர்களே, கடவுளோடு சேர்ந்து உடன் படைப்பாளியாக இருந்து மண்ணுலகை காக்க வேண்டிய மாபெரும் கடமையை பெற்றிருக்கின்ற நாம் இந்த மண்ணுலகை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டாமா? மண்ணுலகை குறிக்க நாம் பொதுவாக பூமி தாய் என்ற வார்த்தையையே பயன்படுத்துகின்றோம். நம்மை பெற்றெடுத்து இருக்க இடமும் கொடுத்து இறந்த பிறகும் நம்மை சுமக்கும் நம் பூமி தாய்க்கு ஒவ்வாதவற்றை பல சமயங்களிலே நாம் கொடுத்து விடுகிறோம். மனித உடற்கூறுகளில் முக்கியமான ஒன்றான வயிற்றுக்கு ஒவ்வாத ஒன்றை செலுத்திவிட்டால் நாம் நிலை குலைந்து போய்விடுகிறோம். அதே போலத்தான் நாம் நம் பூமி தாயின் வயிற்றுக்குள் தேவையில்லாத ஒவ்வாத பொருட்களை திணிக்கிறோம். அது நம் பூமி தாயின் வயிற்றை ரணகலமாக்குகிறது. தொழிற்சாதன கழிவுகளை மண்ணில் புதைப்பது, இயற்கை வளங்கள் மற்றும் தாது பொருட்களை தவறான முறையில் பயன்படுத்தி அவற்றையும் மண்ணில் புதைப்பது, விவசாய நிலங்களில் தேவையில்லாமல் ஹெர்பிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் போன்ற நச்சு மருந்துகளை பயன்படுத்தி நிலத்தை பாழ்படுத்துவது மற்றும் தேவையில்லாமல் தெரு ஓரங்களில் கிடக்கும் நச்சு பொருட்களை உரம் என்ற பெயரில் விவசாயத்தில் பயன்படுத்தும் போது பூமி தாயை நாம் அங்கமங்கமாக வதைக்கிறோம், சிதைக்கிறோம். மக்கவே மக்காத பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி குடுவைகள், பயன்படுத்தப்பட்ட கார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் நம் பூமி தாயின் வயிற்றை சின்ன பின்னமாக்குகிறது என பல விளம்பரங்களில் நாம் பார்த்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அவற்றையே செய்து மேலும் நம் பூமி தாயை சித்திரவதைப்படுத்துகிறோம். நாம் செய்கின்ற இந்த கொலை பாதக செயல்கள் சுனாமியாக நம்மை தாக்குகின்ற போதுதான் நம் செயல்களின் விளைவு நமக்கு தெரிகின்றது.
வளம் பெருக்க வகை வகையா உரம் நூறு, காய் பெருக்க வகை வகையா பொடி நூறு, பூச்சிய கொல்ல வகை வகையா மருந்து நூறு, காய்ச்சத திங்க வகை வகையா நோயும் நூறு.
அன்பார்ந்தவர்களே, நாம் இவ்வாறு இறைவன் படைத்த இந்த மண்ணுலகை மாசுபடுத்துவது மனித விலங்கு மற்றும் தாவர உயிர்களுக்கும் சுவாசமுறை பிரச்சனைகள், தோல் நோய்கள், பல்வேறு கேன்சர் மற்றும் பிறப்பு கோளாறுகளை ஏற்படுத்துகின்றன. நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு பொருட்கள் மண்ணை மாசுபடுத்துகின்றன. அந்த மாசுபடுத்தப்பட்ட மண் நேரடியாக அல்லது மறைமுகமாக மனிதனை பாதிக்கிறது. ஆறுகளில் குளிப்பது மனிதனுடைய தோலை பாதிக்கிறது. ஆற்று தண்ணீரை குடிப்பது பயன்படுத்துவது மாசுபடுத்தப்பட்ட அந்த தண்ணீரிலே வளர்ந்த பழங்கள் மற்றும் பயிர்களை உண்பது, மாசுபடுத்தப்பட்ட காற்றை சுவாசிப்பது என எல்லாமே மனிதனை பாதிக்கின்றது. திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார்,
ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்?
இப்படி கடவுள் படைத்த மண்ணுலகை சீர்குலைத்த மனித இனம் கடவுள் முன் நிற்க தகுதியற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தகுதி பெற வேண்டுமாயின் கண்டிப்பாக நாம் செய்கின்ற இந்த கொலைபாதக செயல்களை நிறுத்த வேண்டும். பயன்படுத்திய பொருள்களை குப்பைகளாக போடுவது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கின்றது என்பதை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவற்றை குப்பைகளாக மாற்றாமல் மீண்டுமாக பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு சுழற்சி முறைகளை உருவாக்க வேண்டும். தனி மனித கழிவுகள், குப்பைகள் சரியான முறையில் அகற்றப்பட வேண்டும். உயிர்களுக்கு ஊறு விளைவிக்கும் குப்பைகள் வாழ்விடங்களுக்கு வெளியில் கொட்டப்பட வேண்டும். பேப்பர், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடிகள் மீண்டுமாக பெறப்பட்டு சுழற்சி முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலின் முதல் வரியை வேறு கோணத்திலே பார்த்தோம் என்றால் இந்த உலகை நம்மை காத்துக்கொள்வதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். மானிடர் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற கோணத்தில் பார்த்தோம் என்றால் தந்தையாம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மண்ணுலகு நமக்கும் சொந்தமாகும். பொதுவாகவே ஒரு பொருள் நமக்கு சொந்தம் என்றால் அதை கண்ணும் கருத்துமாகத்தான் பார்த்து கொள்கிறோம். நாம் அனைவருக்கும் பொது என்று சொல்லும்போதுதான் அதை நாம் தன் தோன்றித்தனமாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி பயன்படுத்திதான் நாம் ஏற்கனவே இரண்டு முறை சுனாமிகளை கொண்டு வந்துவிட்டோம். தந்தையாம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மண்ணுலகு பிள்ளைகள் என்ற முறையில் நமக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்தி ஆண்டவருடைய திருமுன் தகுதி உள்ளவர்களாக வாழ திருப்பாடல் 24 நம்மை அழைக்கிறது.
இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே.